தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாட்காஸ்ட் எபிசோடில் நாம் தமிழக அரசு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் தொடர்பாக வெளியிட்ட அரசாணை குறித்தும், அதற்கு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆற்றிய எதிர்வினை குறித்தும் நாம் விவாதிக்கலாம். தமிழக அரசு கடந்த 30/8/2021 அன்று ஒரு அரசாணையை வெளியிடுகிறது. அந்த அரசாணையில் வந்து அவர்கள் சொல்லியிருப்பது என்னவென்றால், இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் சென்ற ஆண்டை போலவே நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பொது இடங்களில் சிலைகள் வைக்கக்கூடாது, சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று கரைப்பது தடை செய்யப்படுகிறது, அவரவர் வீட்டில் வைத்து இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களை கொண்டாடி கொள்வதில் அரசுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்ட்டு ஒரு அரசாணையை வெளியிடுகிறார்கள். ஏற்கனவே வந்து ICMR என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து மூன்றாவது அலைக்கான ஆபத்து வந்து இன்னும் அகலவில்லை அப்படின்ட்டு தெளிவாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதையொட்டித்தான் இந்த அரசாணை வெளியிடப்படுகிறது. மேலும் மத்திய அரசின் உள்துறை செயலாளர் திரு அஜய் பல்லா அவர்கள் கடந்த 28/2021 அன்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார். அந்த சுற்றறிக்கையின் 4வது பத்தியில் அவர் தெரிவிப்பது என்னவென்றால், மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகங்கள் அதிகமான கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும், குறிப்பாக வரக்கூடிய பண்டிகை காலத்தை மனதில் வைத்து கொண்டு அதிகமான கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று தெளிவாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதையொட்டி திரு அண்ணாமலை அவர்கள் எந்த விதமான எதிர்வினை ஆற்றியுள்ளார்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாணைக்கு, தமிழக அரசின் இந்த அரசாணைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து என்னென்ன பேசுகிறார்னா, குறிப்பாக வந்து முதலில் அவர் என்ன சொல்கிறார், ஆட்சியே இருக்காது அப்படிங்கிறார். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு தடை விதித்ததன் காரணமாக ஆட்சியே இருக்காது என்கிறார். அதற்கு பிறகு அவர் இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களை தடை விதித்ததன் காரணமாக விநாயகரே திமுக அரசை கவனித்துக் கொள்வார், திமுக அரசு இருக்காது என்று பேசுகிறார். அதற்கு அடுத்தபடியாக அவர் வந்து இந்த தடையை மீறி, தமிழக அரசு விதித்துள்ள இந்த தடையை மீறி இந்த ஊர்வலங்கள் நடத்தப்படும் என்பதையும் அவர் தீர்மானமாக தெரிவிக்கிறார். இது சம்பந்தமாக கடந்த ஆண்டு அதிமுக அரசு எந்த விதமான அறிவிப்புகளை வெளியிட்டது அப்படின்ட்டு நாம் பார்க்கலாம். அதிமுக அரசு கடந்த ஆண்டு முதல் முறை வந்து அறிவிப்பு வந்து எந்த தேதியில் வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 13/2/2020 வந்து இந்த அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். அந்த அறிவிப்பில் வந்து தமிழக அரசு தெரிவித்திருந்தது என்னவென்றால், அதிமுக அரசு கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கவும், பொதுமக்கள் நலன் கருதியும், பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை நிறுவுவதோ அல்லது சிலைகளை வைத்து விழா கொண்டாடுவதோ, விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்வதோ, அச்சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதோ தற்போது ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலில் உள்ள நிலையில் அனுமதிக்க இயலாது. எனவே விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை அவரவர் வீடுகளிலேயே கொண்டாட அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு அதிமுக அரசு ஒரு சுற்றறிக்கை கடந்த ஆண்டு 13/8/2020 அன்று வெளியிடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் பாஜக தரப்பில் இல்லை, இந்து முன்னணி தரப்பில் வந்து தமிழக அரசோட இந்த உத்தரவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். அந்த வழக்குக்கு பிறகு மீண்டும் ஒரு அறிவிப்பை தமிழக அரசு, அன்றைய அதிமுக அரசு வெளியிடுகிறது. அதே மாதிரி மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு பொதுநல வழக்குகளை விசாரித்த நீதிமன்றமும் அரசின் ஆணையை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என ஆணையிட்டுள்ளது. எனவே மத்திய மாநில அரசுகளின் ஆணைகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றி நோய் தொற்று பரவலை தடுக்கும் பொருட்டு அனைவரும் அரசின் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பாக வீதிகளில் சிலை வைப்பதற்கோ இல்லை ஊர்வலமாக எடுப்பதற்கோ அரசு விதித்துள்ள தடையை மீறுவேன் என்று சொல்வதும், இந்த தடையின் காரணமாக தமிழக அரசு திமுக அரசே வந்து இல்லாமல் போய்விடும் என்று சொல்வதும் ஒரு அப்பட்டமான மிரட்டலாக தான் தோன்றுகிறது. இதை வெறுமனே வந்து பிஜேபி தலைவர் பிரசிடென்ட் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தமிழக அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்புக்கு எதிர்வினை ஆற்றுகிறார் என்று பார்க்க முடியாது. இதற்கு அந்த பிஜேபியின் கொள்கைகளின்படியே அவர் அண்ணாமலை அவர்கள் மிக இயல்பாக, இது வந்து இந்துக்களோட மனசை புண்படுத்துது, நீங்கள் இந்து பண்டிகைகளை வந்து இந்துக்கள் பண்டிகைகள் கொண்டாடுவதை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் அப்படின்ட்டு வந்து வெளியிட்டிருந்தால் கூட நம்ம வந்து இதை எளிதாக கடந்து போய்விடலாம். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை நாம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறான்னா, திமுக ஆட்சியே இந்த ஆணையினால் இருக்காது அப்படின்னா இது வந்து ஒரு வெளிப்படையான மிரட்டல். விநாயகர் சதுர்த்தி விழாவை வந்து அதுவும் வந்து வீதிகளில் விநாயகர் சிலைகளை வைக்கக்கூடாது என்று அரசு வெளியிட்டுள்ள உத்தரவின் காரணமாக தமிழகத்தில் திமுக ஆட்சியே இருக்காதுன்னு சொன்னார்னா, இது வந்து நாங்கள் ஆட்சியை கலைக்கும் எல்லைக்கு நாங்கள் போவோம் அப்படின்ற வெளிப்படையான மிரட்டல் தானே. இதை வந்து இதை இது வெளிப்படையான மிரட்டலாக இல்லாமல் இதை வேற எப்படியும் பார்க்கணும்னு பார்க்க முடியும்ட்டு தோணலை. ஸோ இதுக்கு வந்து ஒரு சாதாரண எதிர்வினை ஆற்றாமல் திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், குறிப்பாக இது சர்ச்சையாகும் அளவுக்கான வார்த்தைகளை ஏன் பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கறதுக்கு, நம்ம கடந்த வாரத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக பிஜேபி தமிழக பிஜேபி சுழற்றி அடித்து கொண்டிருக்கக்கூடிய புயலை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோன்னு நினைக்கிறேன் நான். அதில் வந்து ஏற்கனவே ஒரு திரு கே டி ராகவன் அவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதும், அதைத் தொடர்ந்து அவர் தனது பொதுச் செயலர் பதவியை ராஜினாமா செய்ததும், அதற்கு பிறகு தொடர்ந்து வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோ இது போல் பல வீடியோக்கள் இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்ன அந்த மதன் என்ற பத்திரிகையாளர்களை அழைத்து வந்து இப்போது மீடியா இன்சார்ஜாக தமிழ்நாடு பிஜேபிக்கு மீடியா இன்சார்ஜாக இருக்கக்கூடிய திரு ஏஎன்எஸ் பிரசாதை நான் ஏற்கனவே நீக்கிவிட்டேன், அவருக்கு பதிலாக உங்களை போடுகிறேன் அப்படி, அதனால் அதன் காரணமாக நீங்கள் இந்த வீடியோவை வெளியிடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அண்ணாமலை வந்து அந்த இன்னும் பல வீடியோக்கள் வெளிவந்துருதோ அப்படின்னு நினச்சி அதை நினைத்து பயப்படுகிறார். இன்றைக்கி தமிழக பிஜேபி என்பது தமிழக மக்களினிடையே ஏற்கனவே வந்து நகைச்சுவைக்குரியதான ஒரு கட்சியாக இருந்தாலும், இன்று வந்து இந்த ஆபாச உரையாடல்கள் மற்றும் வீடியோக்கள் வெளியானதன் காரணமாக ஒரு அருவறுப்போடு தமிழக மக்களால் பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தன்னுடைய நிலையை நிலைநிறுத்திக் கொள்ளவும், இந்த சர்ச்சையிலிருந்து கட்சியை எப்படியாவது வந்து இந்த ஃபோக்கஸை இந்த கவனத்தை வந்து திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் திரு அண்ணாமலை அவர்கள் இதை பார்ப்பதாக நாம் கருத வேண்டியுள்ளது. இந்த சூழ்நிலையில் இது சம்பந்தமாக என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீர்கள் என்று திமுக செய்தி தொடர்பாளர் திரு சரவணன், வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்களை தொடர்பு கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் என்ன சொல்றான்றதை கேட்போம். இப்போ
கொரோனாவின் கோர தாண்டவம் இந்தியாவில் இப்பொழுதுதான் சற்று தணிந்திருக்கிறது. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஊர்வலங்கள் நடத்த வேண்டாம், கூட்டங்கள் கூட்ட வேண்டாம், கொரோனா தடுப்பிற்காக என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என அறிவுரைகளை சுற்றறிக்கைகள் மூலமாக அனுப்பி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசு எந்த விதமான மத ஊர்வலங்களுக்கும் அனுமதி கொடுக்காததை எதிர்த்து போராட்டம் நடத்துவோம், குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி இல்லாத சூழ்நிலையில் அதை நாங்கள் தடையை மீறி ஊர்வலத்தை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். சென்ற ஆண்டும் அதிமுக ஆண்ட சென்ற ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது எங்கே இருந்தார் இந்த அண்ணாமலை, இல்ல பாஜகவின் தலைவர் என்ன ஒரு நிலைப்பாட்டினை எடுத்தார்? மக்களை வந்து கொரோனாவிலிருந்து காப்பாற்ற வேண்டும், தேவையற்ற கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தாரா, இல்லை என்ன? ஆனாலும் பரவாயில்லை, கொரோனா பரவினாலும் பரவாயில்லை, தடையை மீறி ஊர்வலங்கள் நடத்துவோம், கூட்டம் சேர்ப்போம் என்று முடிவெடுத்தாரா? பாஜக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கர்நாடகத்தில் இந்த ஆண்டும் முகரம் மற்றும் விநாயகர் சதுர்த்திக்கான ஊர்வலங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன, அங்கே ஏதாவது குரல் கொடுப்பாரா? கர்நாடகா என்றால் பாஜகவின் தலைவர் திரு அண்ணாமலைக்கு மிக பிடிக்கும். அங்கேயே அப்படி ஒரு முடிவை பாஜக அரசு எடுக்கும் பொழுது இங்கே மட்டும் ஏன் போராட்டம் நடத்துகிறார்? இப்படிப்பட்ட ஒரு அரசியலை, மத அரசியலை தமிழக மக்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்கனவே செல்வாக்கிழந்து இருக்கக்கூடிய பாஜக இப்படிப்பட்ட முயற்சிகளால் மேலும் வலுவிழக்கும். மக்கள் வைத்திருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச அந்த செல்வாக்கையும் அவர்கள் இழப்பார்கள். தமிழக மக்கள் விரும்புவதெல்லாம் ஒரு வளர்ச்சி அரசியல், ஒரு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ். இந்தியாவிலேயே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து ஒரு செங்கல் கூட எய்ம்ஸுக்காக நடப்படவில்லை. மற்ற ஊர்களெல்லாம் பல்வேறு கட்டங்களில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைகள் வந்து ஓங்கி வளர்ந்திருக்கின்றன. இதை எதிர்த்து யாராவது பேசினார்களா, இல்லை எதற்காக ஏதாவது குரல் கொடுத்தார்களா? ஸோ இவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். இப்படிப்பட்ட இந்த போராட்டங்களோ, இல்லை தடையை மீறி இதை செய்கிறோம் அதை செய்கிறோமோ என்று அரசியல் செய்தால் அது எடுபடாது. அதையும் தாண்டி தமிழக பாஜகவில் உட்கட்சி விவகாரங்கள் மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றது. திரு அண்ணாமலையை அவர் சரியாக விஷயங்களை கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக இப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரா என்பதும் நமக்கு தெரியவில்லை.
திமுக வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள் பேசியதை நாம் கேட்டோம். இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த ஊர்வலங்கள்ன்ற கான்செப்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 45-50 வயதை கடந்தவர்கள், குறிப்பாக சென்னையில் இருப்பவர்களுக்கு வந்து இது நன்றாக தெரியும். 20-25 வருடங்களுக்கு முன்பாகலாம் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலன்றது வந்து அந்த பண்டிகை நடக்கும் அன்றைக்கி ஒரு களிமண் பொம்மை வச்சுருப்பாங்க, எல்லாருக்கும் அந்த களிமண் பொம்மை விற்பனைக்கு இருக்கும், அதை போய் சந்தைகளில் குழந்தைகள் வந்து ஆர்வத்தோடு வாங்கி வருவார்கள். அதுக்கு மேலே ஒரு கொடை ஒன்று வச்சுருப்பாங்க, அதுக்கு அந்த கண்ணில் வந்து பாசிமணி மாதிரி ஒரு சின்ன கண்களை வைப்பார்கள். அதை வச்சுட்டு ஒரு 3 நாள் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து கொண்டு போய் அதை பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள கிணற்றில் போடுவார்கள். இதுவும் வந்து குறிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழா என்பது நகர்ப்புறங்களில் மட்டுமே ஒரு கொண்டாடப்படக்கூடிய விழாவாக தமிழகத்தில் இருந்து வருகிறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ்ஸின் ஊடுருவலின் காரணமாக தான் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களை வீதிகளில் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் வந்து மிகப்பெரிய சிலைகளை செய்து வைப்பது, அந்த சிலைகளை வந்து கடலில் கரைக்கிறோம் பேர் வழின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுவது, அந்த லோக்கலில் உள்ள ரவுடி பசங்க எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு போவது, அந்த ஊர்வலம் வந்து குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிக வசிக்கக்கூடிய பகுதியில்தான் செல்ல வேண்டும் என்று காவல்துறைக்கு நெருக்கடி தருவது. இது ஒரு 20-25 ஆண்டுகளுக்குள்ளே எதிர்பார்த்தீர்கள் வந்து வரலாற்றை பின்னோக்கி பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் ஆங்காங்கே இந்த விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கிறோம் என்று செல்லும்போது ஆங்காங்கே வன்முறை சம்பவங்கள் நடந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வருஷம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழா இந்த சிலைகளை கரைக்கும் சமயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் போன்ற இந்த வலதுசாரி அமைப்புகள் அத்தனை பேருமே இந்த விநாயகர் சதுர்த்தி சிலைகளை விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி சிலைகளை கரைக்கும் விவகாரத்தில் எப்பொழுதுமே வந்து ஏதாவது ஒரு மதக்கலவரத்தை இதன் மூலமாக உருவாக்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இல்லை சொன்ன போனீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மகாராஷ்டிராவில் வந்து காலம் காலமாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழா மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் தமிழகத்தில் இது வந்து விநாயகர் சதுர்த்தி விழான்றது ஒரு தமிழர் திருவிழாவான இந்த பொங்கல் பண்டிகை போல ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாகலாம் 20-25 வருடங்களாக முன்பாக இருந்தது கிடையாது. சமீப ஆண்டு காலமாகத்தான் இந்த மாதிரி நடந்து வருகிறது. வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள் குறிப்பிடுவது போல தமிழக மக்கள் மத அரசியலை விரும்புவதில்லை என்பது உண்மையே. இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு காலகட்டங்களில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ இல்லை இரு மதத்தினருக்கு இடையேவோ கலவரங்கள் உருவாகி அந்த கலவரங்கள் வந்து பிற மாநிலங்களுக்கு பரவிய சமயத்தில் கூட தமிழகம் வந்து அமைதியாகத்தான் இருந்திருக்கிறது. குறிப்பாக பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகும் கூட தமிழகம் அமைதியாகத்தான் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு கௌதம சன்னா அவர்களிடம் அவரின் கருத்தை கேட்டோம். அவர் என்ன சொல்கிறார்ன்றதை நம்ம பார்ப்போம்.
விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகளை பொது இடத்திலே வைப்பது, விநாயகர் ஊர்வலம் நடத்துவது, விநாயகர் சிலைகளை அவமதிக்கின்ற வகையில் நீர்நிலைகளிலே அவற்றை கரைப்பது போன்ற நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் செய்து கொண்டிருந்தார்கள். அவற்றை தமிழக அரசு தற்போது தடை செய்திருக்கின்றது என்பது வரவேற்புக்குரியது. ஆனால் இது தமிழக அரசின் தன்னிச்சையான நடவடிக்கை அல்ல. மத்திய அரசு கொடுத்திருக்கின்ற அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பையே தமிழக அரசு செய்திருக்கின்றது. இது தமிழக அரசு மட்டுமே செய்யவில்லை, கர்நாடகத்திலேயும் இதை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள், மகாராஷ்டிரத்திலேயும் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள், பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அண்ணாமலை அவர்கள் இந்த காரணத்தை முன்வைத்து தமிழக அரசை கலைப்போம் என்று வெளிப்படையாக மிரட்டல் விடுப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த கட்சி பாஜக கட்சி பல்வேறு பாலியல் புகார்களில் தொடர்ந்து சிக்கி கொண்டிருக்கின்றது. மதன் வெளியிட்ட அந்த வீடியோவை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியதே அண்ணாமலை அவர்கள்தான் என்பது அவர்களுக்கு இடையில் நடந்த தொலைபேசி உரையாடல் மற்றும் மதனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளும் வெளிப்படையாக வந்துவிட்ட பிறகு அவர்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை மறைப்பதற்காக திசை திருப்புவதற்காகத்தான் விநாயகரை இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள். இதன் மூலம் தமிழகத்தில் மத கலவரத்தை உருவாக்கலாம் என்கின்ற திட்டம் அவருக்கு இருப்பதாக தோன்றுகிறது. ஏற்கனவே ஒரு போலீஸ்காரராக இருந்து கர்நாடகத்திலே கலவரங்களை அடக்கிய ஒரு பெருமைக்குரியவர் என்று அவர் சொல்லிக் கொள்கின்றார். கலவரங்களை கையாண்டவர், கலவரங்களை அடக்கியவருக்கு கலவரத்தை உருவாக்க நிச்சயம் தெரிந்திருக்கும். அந்த அடிப்படையிலே தான் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையான மிரட்டலை அவர் விடுக்கின்றார் என்பதை நாம் சந்தேகப்படுகிறோம். அதே நேரத்திலே இந்த பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் மக்கள் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை தருவதே இல்லை. இப்பொழுது கேஸ் என்ப விலை என்பது ஏறக்குறைய 1000 ரூபாய்க்கு வந்துவிட்டது. பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்து விட்டது. ஒவ்வொரு பொருட்களின் விலையும் வரலாறு காணாத அளவிலே இன்றைக்கு அதிகமாக உயர்ந்திருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியிலே உலகத்திலே 164வது இடத்திற்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கின்றது. இப்படி முற்றிலும் தோல்வியடைந்த மக்கள் விரோத அரசை மத்திய அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே மக்கள் பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசாமல் மீண்டும் மீண்டும் இந்த விநாயகர் பிரச்சனை உள்ளிட்ட மத பிரச்சனைகளையே பேசுவதன் மூலம் எல்லா பிரச்சனைகளையும் திசை திருப்பலாம் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். நிச்சயமாக தமிழகத்தில் அதற்கு இடம் கிடையாது. அப்படி இவர்கள் முன்வைக்கின்ற பிரச்சனைகள், திசை மாற்றுகின்ற பிரச்சனைகள்லாம் ஒழுங்காக அவர்கள் நினைப்பது போல நடந்திருந்தால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்திருக்காது. ஆகவே முற்றிலும் தோல்வியுற்ற ஒரு நபர் தான் அண்ணாமலை அவர்கள். மத கலவரத்தை தூண்டுகின்ற ஒரு உள்நோக்கத்தோடு இந்த விநாயகர் பிரச்சனையை அவர் முன்னெடுத்திருக்கின்றார் என்பதைத்தான் நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக அதற்கு வந்து தமிழகத்தில் இடம் கிடையாது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். தனது பாலியல் குற்றச்சாட்டுகளை பாஜக மறைப்பதற்கு பல்வேறு விதமான செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். வடநாடுகளிலும் கர்நாடகத்திலேயும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பாலியல் நடவடிக்கைகள் எல்லாம் இதற்கு சான்றாக இருக்கிறது. உண்மையிலேயே அவர்கள் குரல் கொடுத்திருக்க வேண்டும் என்றால் பொள்ளாச்சியில் நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் இவர் எப்படியெல்லாம் குரல் கொடுத்திருக்க வேண்டும், அதையெல்லாம் எதையும் செய்யாமல் இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் அவர் வந்து கையில் எடுத்து கொண்டிருப்பது என்பது ஒரு கையாலாகாத கட்சியாகத்தான் பாஜகவை காட்டுகின்றது. மக்களை திசை திருப்ப வேண்டாம், மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளிலே அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதிலேயே நான் கேட்டுக்கொள்கிறேன்.
தோழர் கௌதம் சன்னா அவர்களின் கருத்தை கேட்டீர்கள். பிஜேபி வந்து மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஆலோசனையை தெரிவித்ததோடு அவர்கள் தமிழகத்தை கலவர பூமியாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானமான முடிவோடு தான் இந்த விநாயகர் சதுர்த்தி பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பது என்று திரு கௌதம் சன்னா அவர்கள் சொன்னார். எனக்கும் வந்து அவர்கள் திரு கௌதம் சன்னா மற்றும் திரு வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் சொன்னது போல தமிழக பிஜேபி கையில் வந்து பேசுறதுக்கு எந்த அஜெண்டாவுமே இல்லாமல் எப்போ வந்து ஒரு இந்து பண்டிகை வரும் அந்த பண்டிகையை வச்சு தமிழகத்தில் ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கலாம் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அவர்கள் கட்சியை செயல்படுவதாகத்தான் தோன்றுகிறது. போத் திரு சரவணன் மற்றும் கௌதம் சன்னா குறிப்பிட்டது போல சிலிண்டர் விலையேறுது, பெட்ரோல் விலையேறுது, டீசல் விலையேறுது, இந்த எரிபொருட்களின் விலைவாசி உயர்வால் வந்து நமது அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களின் விலையும் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன. இதை பற்றி குரல் கொடுத்து இதை பற்றி பேசுவதற்கு போதுமான நேரமும் இல்லாமல் நேரம் இல்லாமலோ இல்லை வந்து அவர்களுக்கு அதற்கான அவசியம் இல்லாமலோ இல்லை இப்போ ஏழை விளிம்பு நிலை மக்களின் மீது அக்கறை இல்லாத காரணத்தினாலோ என்னமோ மத விவகாரங்களை கையில் எடுப்பதையே வந்து பிஜேபி வடநாடுகளில் செய்வது போல தமிழகத்திலும் செய்வதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் அவர்களின் இந்த முயற்சி நிச்சயமாக எடுபடாது என்று பெரும்பாலானோரை போல நானும் நம்புகிறேன். அடுத்த பாட்காஸ்டில் தமிழகம் மற்றும் இந்தியாவை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய முக்கிய விவகாரங்கள் ஏதாவது ஒன்றை கையில் எடுத்து நாம் உரையாடலாம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது உங்களின் அன்பான சவுக்கு சங்கர். நன்றி.